إن الحمد لله الذي لا تراه العيون ولا تخالطه الظنون ولا يقفه الواصفون ولا تغيره الحوادث ولا يخشى الدوائر يعلم مثاقيل الجبال ومكائيل البحار وعدد قطر الأمطار وعدد ورق الأشجار وعدد ما أظلم عليه الليل وأشرق عليه النهار لا تواري منه سماء سماء ولا أرض أرضا ولا بحر ما في قعره ولا جبل ما في وعره والصلاة والسلام على سيدنا وحبيبنا وشفيعنا محمد بن عبد الله المصطفى المختار الذي أضاء القلوب بلوامع الأنوار وعلى آله وصحبه الذين اجتهدوا في مرضاته بالعشي والإبكار وجميع آناء الليل والنهار وعلى من تبعهم بإحسان إلى فناء هذه الدار من العلماء والشهداء والصالحين والأخيار. أما بعد، فيا أيها الناس، أوصيكم ونفسي أولا بتقوى الله، وأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم، ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. صدق الله العظيم. عن عمر بن الخطاب رضي الله عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات، وإنما لكل امرئ ما نوى. صدق رسول الله صلى الله عليه وسلم. رواه الإمام البخاري في صحيحه. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹின் திருப்பேறு கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். இந்த அகிலங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்ல நாயன் அந்த அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழ் முறைத்தாகட்டும். மேலும் உத்தம தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கையை வழிமுறைகளை தங்களுடைய வாழ்க்கையில் முற்று முழுதாக எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், மேலும் கியாமநாள் வரைக்கும் வரக்கூடிய அனைத்து நல்ல மக்கள் மீதிலும் அல்லாஹ்வின் சலாத்தும் சலாமும் உண்டாவதாக. சங்கேமிக்க ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் மாளிகையில் குழுமேறுக்கும் அவனுடையார்களே, இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ் எங்களுக்கு என்னென்ன கட்டளைகளை எல்லாம் பிறப்பித்திருக்கிறானோ அவைகளை எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் இயன்ற அளவு எடுத்து நடந்து கொள்ளும்படியும், மேலும் என்னென்ன விஷயங்களை விட்டும் அல்லாஹ் எங்களை தடுத்திருக்கிறானோ, எங்களுக்கு ஹராமாக ஆக்கியிருக்கிறானோ, அப்படியான விஷயங்களை விட்டும் முற்று முழுதாக தவிர்ந்து கொள்ளும்படியும் முதற்கன் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தை செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மிகப்பெரும் அருளின் காரணமாக இந்த உலகத்திலே இஸ்லாத்துடைய வருடங்களில் 1434 புது வருடத்தை எமது வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். நாங்கள் இப்பொழுது இஸ்லாமிய புது வருடத்தை ஆரம்பித்திருக்கிறோம். முஹர்ரம் என்ற முதல் மாதத்தை அடைந்திருக்கிறோம். இதே நேரத்திலே 2012 ஆண்டு என்ற ஆங்கில மாதத்துக்கு நாங்கள் விடை கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். 2012 ஆண்டு என்ற இந்த காலப்பிரிவு முழு உலக மக்களுடைய உள்ளங்களிலும் மிகப்பெரும் அச்சுறுத்தலையும் பயத்தையும் உண்டாக்கியிருக்கக்கூடிய ஒரு வருடமாக கருதப்படுகிறது. முழு உலக மக்களும் பீதியிலே உறைந்து போயிருக்கிறார்கள், பயத்தினால் பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், 2012 ஆண்டு டிசம்பர் மாதம் 21 திகதி உலகம் அழியப் போகிறது என்று ஐரோப்பியர்கள் மட்டுமல்லாது இந்த உலகில் வாழக்கூடிய இன மத மொழி வேறுபாடின்றி பெரும்பாலான மனிதர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அதனை அடிப்படையாக வைத்து தங்களுடைய வாழ்க்கையை இன்று அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்திலே வாழக்கூடிய முஸ்லிம்கள் தவிர உள்ள அனைத்து மதத்தினர்களும் அனைத்து நாடுகளைச் சேர்ந்த மக்களும் இந்த கருத்தை நம்பியிருக்கிறார்கள். இந்த வருடம் கடைசி மாதத்திலே 21 திகதி உலகம் அழியப் போகிறது என்ற மிக பெரும் அச்சத்தோடு மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்று பத்திரிகைகளிலும் கூட, அநேகமான ஊடகங்களிலும் கூட இந்த செய்திகள் பகிரங்கமாக பரத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இருக்கிறது.
ஆனால் முஸ்லீம்கள் இன்று நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், முஸ்லீம்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், முஸ்லீம்கள் உறுதியாக நம்பியிருக்கிறார்கள் கியாமத்து நாளுடைய வருகையை பற்றி. அல்லாஹ்வை தவிர இந்த உலகத்திலே யாருக்கும் தெரியாது. அது வாழக்கூடிய மனிதர்களாக இருந்தாலும், வாழ்ந்து சென்ற நபிமார்களாக இருந்தாலும், நபிமார்கள் கூட கியாமத்து நாளுடைய அடையாளங்களை பற்றி எடுத்து சொன்னார்கள். கியாமத்து நாளுடைய வருகைக்கு முன்னால் உலகத்திலே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எடுத்து சொன்னார்கள். ஆனால் எந்த திகதியிலே வரும் என்பதனை நபிமார்கள் கூட சொல்லவில்லை. ஒரு தடவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், மத ஸாஅ, கியாமத்துடைய நாள் எப்பொழுது வரும்? நபி அவர்கள் சொல்கிறார்கள், இந்த கேள்வியை கேட்கக்கூடிய உங்களை விட இந்த விஷயத்தில் நான் அறிந்தவனாக இருக்க முடியாது, என்னை விட உங்களுக்குத்தான் அது தெரிந்திருக்கும் என்று நபி அவர்கள் தனக்கு தெரியாது என்ற விடயத்தை இந்த இடத்திலே சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியமானவர்களே, முஸ்லிம்கள் இதனை நம்பியிருக்கிறார்கள். இந்த குரானுடைய இந்த கட்டளையை, குரானுடைய இந்த விஷயத்தை முஸ்லிம்கள் நம்பியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நூற்றுக்கணக்கான ஹதீஸ்களை சொல்லி இருக்கிறார்கள். கியாமத்துடைய நாள் எப்படி வரும், கியாமத்துடைய நாளைக்கு முன்னால் இந்த உலகத்துடைய நிலைமைகள் எப்படி இருக்கும், எப்படியான அடையாளங்கள் தோன்றும், மனிதர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதற்கான நூற்றுக்கு மேற்பட்ட ஹதீஸ்களிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கியாமத்து நாளுடைய அடையாளங்களை பற்றி எங்களுக்கு சொல்லி வைத்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, உலகத்திலே வாழக்கூடிய முஸ்லிம்கள் அந்த முஸ்லிம்களுடைய சிந்தனைகளையும் உணர்வுகளையும் கட்டுப்படுத்தக்கூடியது குர்ஆனும் ஹதீஸுமாக இருக்கிறது. இந்த உலகத்திலே வாழக்கூடிய அனைத்து முஸ்லீம்களுடைய உணர்வுகளையும் சிந்தனைகளையும் கட்டுப்படுத்தக்கூடியது, முஸ்லீம்களுடைய அறிவுகளை கட்டுப்படுத்தக்கூடியது அல் குர்ஆனும் ஹதீஸுமாக இருக்கிறது. இந்த உலகத்திலே எந்த கருத்து முன்வைக்கப்பட்டாலும், எந்த ஒரு புதிய செய்தி அறிமுகப்படுத்தப்பட்டாலும், அல் குர்ஆனின் அடிப்படையில் இது சரியானதாக இருக்குமா, ஹதீஸின் அடிப்படையில் இது சரியானதாக இருக்குமா என்று அல் குர்ஆனையும் ஹதீஸையும் அடிப்படை அளவுகோலாக வைத்து அந்த கருத்து பதம் பார்க்கக்கூடிய தகுதி முஸ்லீம்களிடத்திலே இருக்கிறது. ஆனால் இதற்கு மாற்றமாக மேற்குலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அந்த ஐரோப்பியர்கள், முஸ்லீம் அல்லாதவர்கள் இந்த உலகத்திலே அவர்களுடைய சிந்தனைகளையும் உணர்வுகளையும் கட்டுப்படுத்தக்கூடியது அந்த மேற்குலகத்திலே தயாரிக்கப்படக்கூடிய ஹாலிவுட் திரைப்படங்களும் அவர்களுடைய விஞ்ஞான ஆய்வு மையம் நாசாவுடைய தகவல்களும் தான் அந்த ஐரோப்பியர்களுடைய மேற்குலகத்திலே வாழக்கூடிய மனிதர்கள் சிந்தனைகளையும் உணர்வுகளையும் கட்டுப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் எந்த தகவலை விஞ்ஞான ஆய்வு என்று அவர்கள் முன்வைக்கிறார்களோ, உலகத்தின் யதார்த்தமான முடிவு என்று அந்த ஆய்வு மையம் எதனை முன்வைக்கிறதோ, அந்த நாசா எந்த தகவல்களை வெளியிடுகிறதோ அவைகளை வேதவாக்காக நம்பிக்கொள்கிறார்கள். அந்த ஹாலிவுட் திரைப்படங்கள் எதனை மையமாக வைத்து திரையிடப்படுகின்றனவோ அந்த விஷயங்களை அந்த மக்கள் நம்பிக்கொள்கிறார்கள். அந்த திரைப்படங்களும் அந்த தகவல்களும் எந்த விஷயத்தை அவர்களுக்கு வருடத்துக்கு வருடம் எடுத்துச் சொல்கிறதோ, இதன் அடிப்படையில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர்களாக, தங்களுடைய சிந்தனையை இழந்தவர்களாக மேற்குலக மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், ஐரோப்பியர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், முஸ்லீம்கள் அல்லாத உலகத்திலே வாழக்கூடிய மாற்று மதத்தினர்கள் இந்த முறையில் தங்களுடைய சிந்தனையை இழந்தவர்களாக உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, முஸ்லீம்களிலும் கூட ஒரு சிலர் இந்த கருத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக, இப்படியான கருத்துக்களை ஜீரணிக்கக்கூடியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இந்த உலகத்திலே பரபரப்பாக பேசப்படக்கூடிய ஒரு செய்தியாக உலகம் முடியப் போகிறது, கியாமத்துடைய நாள் வரப்போகிறது, பயங்கரமான இயற்கை அனர்த்தங்கள் உலகத்திலே நடக்க இருக்கிறது என்று அந்த வானவியல் அறிஞர்களும் சாஸ்திரக்காரர்களும் பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால் அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். தங்களுடைய நாட்காட்டியினை அவர்கள் குறித்து வைத்திருக்கிறார்கள். மாயன்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நாகரிகத்திலே வாழ்ந்தவர்கள், மத்திய அமெரிக்காவிலே இந்த உலகத்திலே இருந்து மறைந்த மிக முக்கியமான நாகரிகங்களில் ஒன்று, அவர்களுடைய தகவல்களின் அடிப்படையில் 2012 டிசம்பர் மாதம் 21 தேதி உலகம் அழியப் போகிறது என்று தங்களுடைய நாட்காட்டியிலே அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அதனை அந்த தகவலை அடிப்படையாக வைத்து அந்த சாஸ்திரக்காரர்களுடைய வானவியலை படித்தவர்களுடைய அவர்கள் தத்துவத்தை படித்தவர்களாக இருந்தார்கள். அவர்கள் தங்களுடைய சிந்தனையை அடிப்படையாக வைத்து தங்களுடைய சாஸ்திரத்தை அடிப்படையாக வைத்து இந்த கருத்தை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். முழு உலகமும் அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக இன்று நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்றாலும் ஈமான் கொண்ட முஸ்லீம்கள், அல் குர்ஆனையும் ஹதீஸையும் உறுதியாக நம்பக்கூடிய முஸ்லீம்கள், எந்த விதமான பயமும் அற்றவர்களாக, எந்த விதமான அச்சமும் இல்லாதவர்களாக இந்த உலகத்திலே நடமாடி கொண்டிருக்கிறார்கள். கியாமத்துடைய நாள் வருவதற்கு இன்னும் நீண்ட காலம் இருக்கிறது என்ற நம்பிக்கை முஸ்லீம்களிடத்திலே இருக்கிறது. ஏனென்றால் எமது மார்க்கம் கியாமத்துடைய வருகையை பற்றி எங்களுக்கு எடுத்துச் சொல்லியிருக்கிறது. அல் குர்ஆன் பல நூற்றுக்கணக்கான வசனங்களிலே கியாமத்துடைய நாள் எப்படி ஏற்படும் என்பதனை பற்றி அல் குர்ஆன் எங்களோடு உரையாடி கொண்டிருக்கிறது. தன்னுடைய நூற்றுக்கணக்கான ஹதீஸ்களிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத்துடைய அடையாளங்களை பற்றி எங்களுக்கு எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள். கியாமத்து நாளுடைய அடையாளங்களை எங்களுக்கு பெரும்பாலாக இரண்டு வகைகளாக பிரிக்கலாம். முதலாவது கியாமத்து நாளைக்கு முன்னால் வரக்கூடிய சிறு அடையாளங்களாகவும் பெரிய அடையாளங்களாகவும் என்று இரண்டு பகுதிகளாக எங்களுக்கு பிரிக்கலாம். நூற்றுக்கணக்கான அடையாளங்கள் எங்களை கடந்து சென்று விட்டன. சிறிய அடையாளங்களாக மார்க்க அறிஞர்கள் 130க்கு மேற்பட்ட அடையாளங்களை கியாமத்து நாளுடைய அடையாளங்களாக எங்களுக்கு எழுதி வைத்திருக்கிறார்கள். பெரும்பாலான அடையாளங்களை நாங்கள் கடந்து வந்துவிட்டோம். அந்த அடையாளங்களை பற்றி நாங்கள் அலட்டிக் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. இதற்கு பின்னால் நடக்க இருக்கிற மிகப்பெரிய அடையாளங்களாக சொல்லப்படக்கூடிய முக்கியமான அடையாளங்கள் இருக்கின்றன. அந்த நிகழ்வுகளை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய நேரத்திலே கியாமத்துடைய நாள் உலகத்தில் ஏற்படுவதற்கு, இந்த உலகம் அழிக்கப்படுவதற்கு இயற்கை அனர்த்தங்கள் மூலமாக அல்ல, அல்லாஹ்வுடைய அந்த சக்தியின் மூலமாக உலகம் அழிக்கப்படுவதற்கு நீண்ட கால இடைவெளி இருக்கிறது என்பதனை எங்களால் விளங்கிக் கொள்ள முடிகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஹதீஸ்களிலே இதனை எங்களுக்கு எடுத்துச் சொல்லி இருக்கிறார்கள். முஸ்லிம் சஹி முஸ்லிமிலே நாங்கள் பார்க்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது சம்பந்தமாக பல ஹதீஸ்களை எடுத்துச் சொல்லி இருக்கிறார்கள். அதிலே ஒன்றாக இடையிலே இருந்து நாங்கள் ஆரம்பிப்போமாக இருந்தால், மிக முக்கியமான அடையாளங்கள் வர இருக்கின்றன. அதிலே மிகப்பெரிய அடையாளங்களாக மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் இவர்களுடைய வருகை மிக முக்கியமான அடையாளமாக கருதப்படுகிறது. அந்த மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்பொழுது தோன்றுவார்கள் என்றால், இந்த உலகத்திலே முஸ்லிம்களுக்கு தலைமைத்துவம் கிடையாது, முஸ்லிம்கள் மோதிக்கொள்ளக்கூடியவர்களாக, அரசியலுக்காக, ஆட்சிக்காக, அதிகாரங்களுக்காக மோதிக்கொள்ளக்கூடியவர்களாக முஸ்லிம்கள் உலகத்திலே மாற ஆரம்பிப்பார்கள். அது மட்டுமல்ல, மார்க்கத்தை விட்டு தூரமாக ஆரம்பிப்பார்கள். அவர்கள் மார்க்கத்தை மதிக்காதவர்களாக நடக்க ஆரம்பிப்பார்கள். அரேபியர்களுக்கு மத்தியில் மிக பெரும் குழப்பங்கள் தோன்ற ஆரம்பிக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி காட்டுகிறார்கள், முஸ்லிம்கள் எந்த அளவுக்கு விசேஷமாக அரேபியர்கள் எந்த அளவுக்கு மோதிக்கொள்வார்கள் என்றால், எந்த அளவுக்கு மார்க்கப்பற்று குறைந்தவர்களாக மாறுவார்கள் என்றால், காபாவுடைய அந்த இடத்திலே அந்த ஹரம் ஷரீஃபிலே ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அரசருக்கு பிறந்த 3 பிள்ளைகள் ஆட்சிக்காக மோதிக்கொள்வார்கள். என்னுடைய தந்தைக்கு பின்னால் நான் ஆட்சியை கைப்பற்ற வேண்டும், நான் தலைவனாக வர வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரே அரசனுக்கு பிறந்த அல்லது ஒரே குடும்பத்தில் பிறந்த 3 அரசர்கள், 3 கலீபாக்கள் யுத்தத்திலே ஈடுபடுவார்கள். எனக்கு ஆட்சி கிடைக்க வேண்டும் என்பதற்காக அந்த காபாவுக்கு முன்னிலையில் மோதிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை உருவாகும். அது மட்டுமல்ல, அவர்கள் ஆட்சிக்காக மட்டுமல்ல, அந்த காபாவின் கீழால் இருக்கக்கூடிய அந்த புதையலை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக அவர்கள் யுத்தம் செய்ய ஆரம்பிப்பார்கள். கண்ணியமானவர்களே, ஜாஹிலியத்துடைய காலத்திலே இருந்து காபாவுக்கு கீழால் மிக பெரும் புதையல் இருக்கிறது. நகைகளும் தங்க நாணயங்களும் விலை மதிப்பில்லாத பொருட்களும் அந்த காபாவுக்கு கீழால் புதைக்கப்பட்டிருக்கிறது. மிக உலகம் புதையலாக இருக்கிறது. அந்த புதையலை கொள்ளையடிக்க வேண்டும் என்பதற்காக அரச குடும்பத்திலே பிறந்த மூன்று தலைவர்கள் மோதிக்கொள்வார்கள், யுத்தம் செய்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள், அந்த மூன்று பேருக்கும் அந்த புதையல் கிடைக்க மாட்டாது, அவர்கள் மூன்று பேரும் கொல்லப்பட்டு போவார்கள். இப்பொழுது உலகத்திலே என்ன நடக்கிறது? அந்நியர்கள் பார்ப்பார்கள், இந்த அரேபியர்கள், இந்த முஸ்லிம்கள் காபாவை சுற்றி வாழக்கூடிய இவர்கள் கூட இந்த காபாவை மதிக்கவில்லை, இந்த புனித வீட்டை மதிக்கவில்லை என்ற அடிப்படையில் ஹபசாவிலே இருந்து அந்த கருப்பு நிற நீக்ரோக்கள் வாழக்கூடிய அந்த பகுதியிலே இருந்து காபாவை நோக்கி ஒரு படை எடுத்து வரப்படுகிறது. அந்த படையில இருக்கக்கூடிய ஒரு கருப்பு நிறத்து அடிமை அவன் என்ன செய்வான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அவனுடைய முக அடையாளம் கூட எனக்கு தெரிகிறது. அவன் மொட்டை அடித்தவனாக இருப்பான், கட்டையான மனிதனாக இருப்பான், கருப்பு நிறமுடையவனாக இருப்பான். தன்னுடைய கையில இருக்கக்கூடிய அந்த கோடாரியின் மூலமாக, ஆயுதத்தின் மூலமாக காபாவை அவன் இடிக்க ஆரம்பிப்பான். அந்த காபாவுடைய ஒவ்வொரு கற்களாக கலற்ற ஆரம்பிப்பான். அதற்கு பின்னால் அந்த காபாவுடைய புதையலை அவர்கள் கொள்ளையடிப்பார்கள். கண்ணியமானவர்களே, இந்த காபாவின் மீது இருக்கக்கூடிய மதிப்பையும் கண்ணியத்தையும் முஸ்லிம்கள் எப்பொழுது இழந்து விடுவார்களோ, அந்த வீட்டை முஸ்லிம்கள் எப்பொழுது அவமதிக்க ஆரம்பிப்பார்களோ, அதற்கு பின்னால் அந்நியர்கள் அதனை அவமதிக்க ஆரம்பிப்பார்கள். கண்ணியமானவர்களே, இப்படியாக மிகப்பெரும் குழப்பங்கள் அரபு நாட்டிலே நடந்து கூடிய நேரத்திலே மார்க்கப்பற்றுள்ள முஸ்லிம்கள் இருப்பார்கள், அல்லாஹ்வுடைய பயத்தோடு வாழக்கூடிய முஸ்லிம்கள் இருப்பார்கள். அவர்கள் இந்த நேரத்தை எதிர்பார்ப்பார்கள். முஸ்லிம்களை ஒன்றுபடுத்தக்கூடிய, முஸ்லிம்களை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவர் எங்களுக்கு தேவை என்ற அந்த உணர்வு முஸ்லிம்களுக்கு வர ஆரம்பிக்கிறது. இந்த நேரத்திலே மதீனாவில் இருந்து மக்காவை நோக்கி ஒரு மனிதர் பிரயாணத்தை ஆரம்பிப்பார். அந்த மனிதர் தான் மஹதி அலைஹிஸ்ஸலாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள். அவருடைய பெயர் என்னுடைய பெயராக இருக்கும், அவருடைய தந்தையுடைய பெயர் என்னுடைய தந்தையின் பெயராக இருக்கும், அவர் எனது பரம்பரையில் வந்தவராக இருப்பார், அவர் ஒரு சையீதாக இருப்பார். முஹம்மது இப்னு அப்துல்லா அல் ஹசனி அல் அலவி என்ற அந்த பரம்பரையில் வந்தவராக, நபி அவர்களுடைய அந்த புனிதமான பரம்பரையில் வந்த ஒரு மனிதராக அவர் இருப்பார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்களுக்கு அந்த நாள் வரும் வரைக்கும் நான் தான் மகதி என்ற உணர்வு அவருக்கு இருக்காது. எந்த விதமான தகுதியும் அற்றவராக, தகமை அற்றவராக, ஆளுமை பண்புகள் அற்றவராகத்தான் அவர் இருப்பார். ரசூலுல்லாஹ் ஹதீஸில் சொல்கிறார்கள், அவர் அடுத்த நாள் மகதியாக பிரகடனம் செய்யப்படக்கூடிய நாளாக இருந்தால் இந்த இரவு அவர் சாதாரண மனிதராக தூங்குவார். விழித்தெழும்பும் பொழுது அவர்களுக்கு தலைமைத்துவத்திற்கு தேவையான, ஒரு சமூகத்தை வழிநடத்துவதற்கு தேவையான அனைத்து விதமான தகவல்களும் திறமைகளும் கொண்டவராக அவர் எழுப்பப்படுவார். அனைத்து விதமான ஆளுமை பண்புகளும் கொண்டவராக மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இரவிலே அனைத்து விதமான தகுதிகளையும் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி காட்டுகிறார்கள். அது மட்டுமல்ல, முஸ்லிம்கள் அவரை தேடி வருவார்கள், நீங்கள் எங்களுடைய தலைவராக பதவியேற்க வேண்டும் என்று எல்லா முஸ்லிம்களும் வேண்டிக் கொள்ளக்கூடிய நேரத்திலே அவர்கள் சொல்வார்கள், என்னால் முடியாது, என்னை விட்டு விடுங்கள் என்று அவர் மறுக்க ஆரம்பிப்பார். என்றாலும் முஸ்லிம்களுடைய வற்புறுத்தலின் காரணமாக காபாவுக்கும் மக்காம் இப்ராஹிமுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த இடத்திலே நீங்கள் தான் முஸ்லிம்களுடைய ஹலீபா என்று, முஸ்லிம்களுடைய தலைவர் என்று அந்த இடத்திலே ஒப்பந்தம் செய்யப்படும். அதற்கு பின்னால் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முஸ்லிம்களை வழிநடத்த ஆரம்பிப்பார்கள். அந்த அரேபிய தீபகற்பத்திலே அரபு நாடுகளில் மிகப்பெரும் குழப்பங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. மக்காவிலும் மதீனாவிலும் மிகப்பெரும் குழப்பங்கள் நடக்க ஆரம்பிக்கும். எனவே மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தோழர்களோடு, முஸ்லிம்களோடு அவர்கள் ஷாமை நோக்கி பிரயாணத்தை மேற்கொள்வார்கள். கனிமானவர்களே, சாமுடைய பிரதேசம் என்பது இன்று இருக்கக்கூடிய சிரியாவையும் பலஸ்தீனையும் லெபனானையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய மிக பிரமாண்டமான ஒரு நிலப்பரப்புக்குத்தான் ஆரம்ப காலத்திலே ஷாம் என்ற பெயர் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருந்தது. ஹஜ்ரத் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தோழர்களோடு, முஸ்லிம்களுடைய படையோடு அவர்கள் பைத்துல் மக்திஸை நோக்கி அவர்கள் பிரயாணத்தை மேற்கொள்வார்கள். அந்த இடத்திலே இருக்கக்கூடிய யூதர்கள் விரட்டி அடிக்கப்படுவார்கள். யூதர்கள் வெளியேற்றப்பட்டதன் பின்னால் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்லாமிய ஹிலாபத்துடைய தலைநகராக பைத்துல் முகத்தஸ் தான் முஸ்லிம்களுடைய தலைநகர் என்று இஸ்லாமிய சாம்ராஜ்யம் உருவாக்கப்படும். அந்த ஷாமுடைய பிரதேசத்திலே, பலஸ்தீனுடைய அந்த மண்ணிலே, பைத்துல் முகத்தசிலே ரசூலுல்லாஹ் ஹதீஸிலே சொல்லி காட்டுகிறார்கள், கியாமத்து நாள் நெருங்கக்கூடிய நேரத்திலே முஸ்லீம்களுக்கு ஒரே ஆட்சி உருவாக்கப்படும், ஒரே கிலாபத் உருவாக்கப்படும். அந்த கிலாபத்துடைய தலைநகராக அந்த பலஸ்தீனில இருக்கக்கூடிய ஜெருசலம் நகரம் பிரகடனப்படுத்தப்படும். அந்த பைத்துல் மக்தஸ் இருக்கக்கூடிய அந்த பூமி முஸ்லீம்களுடைய தலைநகராக ஆக்கப்படும். கண்ணியமானவர்களே, இந்த கால இடைவெளியில் முஸ்லீம்களுக்கும் ஐரோப்பியர்களுக்கும் இடையில், மேற்குலக கிறிஸ்தவர்களுக்கும் இடையில் மிகப்பெரும் யுத்தங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த யுத்தத்தை பற்றி ஹதீஸிலே சொல்கிறார்கள், அல் மல்ஹமத்துல் குபரா, உலக மகா யுத்தம் முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையில், ஐரோப்பியர்களுக்கும் மேலேத்தியர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையில் அந்த பயங்கரமான உலக மகா யுத்தம் நடக்க ஆரம்பிக்கும். அந்த யுத்தம் எந்த இடத்திலே நடக்கும் என்பதனையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் எங்களுக்கு இடத்தை சொல்லி காட்டினார்கள். இப்பொழுது சிரியாவாக இருக்கக்கூடிய அந்த சிரியாவுடைய பூமியிலே ஹலப் என்ற ஒரு நகரம் இருக்கிறது. அந்த ஹலப் என்ற நகரத்தில் இருக்கக்கூடிய தாவிப் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கிராமத்திலே, அந்த ஊரிலே கிறிஸ்தவர்களுடைய மேலேத்தியர்களுடைய படை முகாமிட்டிருக்கும். முஸ்லீம்கள் சிரியாவுடைய தற்போதைய தலைநகரமான அந்த டமஸ்கஸ் நகரத்திலே மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முஸ்லீம்களுடைய படை முகாமிட்டு தங்கியிருக்கும். அந்த நேரத்திலே மிகப்பெரும் யுத்தம் மூல ஆரம்பிக்கும். நபி அவர்கள் ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள், அல் மல்ஹமத்துல் குபரா, உலக மகா யுத்தம் அந்த கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையில் நடக்க ஆரம்பிக்கும். அந்த யுத்தம் தொடர்ந்து 4 நாட்களுக்கு நடக்கும். நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள், முஸ்லீம்களுடைய படையை 3 பகுதிகளாக பிரித்து காட்டினார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், துலுசுன் முன்ஹதிமூன், அந்த கிறிஸ்தவர்களோடு முஸ்லீம்களுடைய அந்த முஸ்லீம்களுடைய படையின் 1/3 அவர்களோடு மோத ஆரம்பிப்பார்கள். அந்த யுத்தம் பயங்கரமானதாக இருக்கும். அந்த முஸ்லீம்களுக்கு தாக்குப்பிடிக்க முடியவில்லை, அவர்கள் திரும்பி ஓடிவிடுவார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் மிக மிக மோசமானவர்கள், முஸ்லீம்களுடைய படையின் 2/3 அவர்கள் அந்த கிறிஸ்தவர்களோடு யுத்தத்திலே இறங்குவார்கள், அவர்கள் ஷஹீதாக்கப்படுவார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மிக சிறந்த சுகதாக்களாக அவர்கள் கருதப்படுவார்கள். முஸ்லீம்களுடைய கடைசி பகுதியினர் அந்த 3/3 நபி அவர்கள் சொன்னார்கள், இவர்களும் பயங்கரமான யுத்தத்திலே இறங்குவார்கள், அவர்களுக்கு வெற்றி கொடுக்கப்படும், அந்த கிறிஸ்தவர்கள் தோற்கடிக்கப்படுவார்கள், அந்த மேற்குலக கிறிஸ்தவர்கள் தோற்று ஓட ஆரம்பிப்பார்கள். கண்ணியமானவர்களே, இப்படியாக அந்த யுத்தத்திலே கிறிஸ்தவர்களுக்கு எதிராக, மேற்குலகத்துக்கு எதிராக நடக்கக்கூடிய அந்த யுத்தத்திலே 4வது தினத்திலே முஸ்லீம்களுக்கு மிகப்பெரும் வெற்றியை அல்லாஹ் கொடுப்பான். கண்ணியமானவர்களே, இதற்கு அடுத்ததாக என்ன நடக்கும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனையும் சொல்லி காட்டினார்கள். இதற்கு அடுத்ததாக மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தலைமைத்துவத்தின் கீழ் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய அந்த படை 70,000 நபர்களை அந்த படை இஸ்தாம்பூல் நகரத்தை அந்த நகரத்தை நோக்கி அவர்கள் படையெடுக்க ஆரம்பிப்பார்கள். அந்த நகரம் இன்று துருக்கியுடைய மிக முக்கியமான நகராக இருக்கிறது. இன்று துருக்கி நாடு ஒரு முஸ்லிம் நாடாக இருக்கிறது. இஸ்தாம்பூல் நகரம் மிக முக்கியமான நகராக இருக்கிறது. முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையில் நடக்கக்கூடிய அந்த யுத்தங்களின் போது அந்த நகரத்தை, அந்த துருக்கி நாட்டை கிறிஸ்தவர்கள் கைப்பற்றிக் கொள்வார்கள். இந்த மகா யுத்தம் முடிந்ததன் பின்னால் முஸ்லிம்கள் அந்த படையை மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 70,000 நபர்களை கொண்ட அந்த படையை திரட்டிக் கொண்டு அந்த இஸ்தாம்பூல் நகரத்தை கைப்பற்றுவதற்காக அவர்கள் படையெடுத்து செல்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யுத்தம் எப்படி நடக்கும் என்பதனை சொல்லி காட்டினார்கள். அந்த யுத்தம் எப்படி நடக்கும் என்றால், முஸ்லீம்கள் அந்த நகரத்தை வெற்றி கொள்வார்கள், மறுபடி முஸ்லீம்களுக்கு திரும்ப பெற்றுக் கொள்வார்கள். ஆனால் முஸ்லீம்கள் ஆயுதங்களை பாதிக்க மாட்டார்கள். லா இலாஹா அந்த கிறிஸ்தவர்களுடைய கடல் படை அப்படியே மூழ்கடிக்கப்படும். 2வது தடவையாக லா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்ற 2வது தடவையாக இந்த லா இலாஹா இல்லல்லாஹு என்று சொல்வார்கள், அவர்களுடைய தரைப்படை முறியடிக்கப்படும். 3வது முறையாக லா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்று முஸ்லிம்கள் சொல்வார்கள், அந்த கிறிஸ்தவர்களுடைய முழு படையும் தோற்கடிக்கப்படுவார்கள், அழிக்க கொல்லப்பட்டு போவார்கள் என்று இந்த ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு எடுத்து சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, அந்த நகரத்துடைய வரைபடம் எப்படி இருக்கும் என்பதனையும் நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த உலக வரைபடத்திலே நாங்கள் பார்க்கிறோம், இஸ்தாம்பூல் நகரம் என்பது இரண்டு பகுதியாக இருக்கின்றன. ஆசியா கண்டத்தையும் ஐரோப்பா கண்டத்தையும் பிரிக்கக்கூடிய அந்த நதி இஸ்தாம்பூல் நகரத்தை ஊடறுத்து செல்கிறது. இஸ்தாம்பூல் நகரத்துடைய ஒரு பகுதி ஐரோப்பா கண்டத்திலும் அடுத்த பகுதி ஆசியா கண்டத்திலும் இருக்கிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு நகரத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அந்த நகரத்துடைய ஒரு பகுதி கடலிலே இருக்கிறது, இன்னொரு பகுதி தரையிலே இருக்கிறது. அந்த குஸ்துந்தீனியா என்ற அந்த நகரத்தை முஸ்லிம்கள் வெற்றி கொள்வார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யுத்தத்தை பற்றி எங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அந்த யுத்தம் முடிந்ததன் பின்னால், முஸ்லிம்கள் வெற்றியடைந்ததன் பின்னால் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அந்த முஸ்லிம்கள் கனிமத்தை பங்கு வைக்க ஆரம்பிப்பார்கள். அந்த யுத்தத்திலே முஸ்லிம்களுக்கு கிடைத்த அந்த கனிமத்துடைய பொருட்களை அவர்கள் சேகரிக்க ஆரம்பிப்பார்கள். சேகரிக்கிறது மட்டுமல்ல, அந்த முஸ்லிம்கள் யுத்தம் முடிந்ததன் பின்னால் தங்களுடைய வாக்களை, அந்த ஆயுதங்களை ஜெய்தூன் மரத்தின் மீது கொளுகியவர்களாக முஸ்லிம்கள் ஓய்வெடுக்க ஆரம்பிப்பார்கள். கண்ணியமானவர்களே, இந்த ஹதீஸ்களை நாங்கள் பார்க்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கியாமத்துடைய நாளைக்கு முன்னால் நடக்கக்கூடிய அந்த யுத்தங்களிலே முஸ்லிம்கள் குதிரையில் பிரயாணம் செய்வார்கள், வாக்களை பாதிப்பார்கள் என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஹதீஸ்களை அடிப்படையாக வைத்து ஒரு சில உலமாக்கள் சொல்கிறார்கள், அறிஞர்கள் சொல்கிறார்கள், கியாமத்துடைய நாள் நெருங்கி வர வர இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய நவீன தொழில்நுட்பம் அப்படியே முறியடிக்கப்பட்டு போய்விடும், நவீன ஆயுதங்கள் இவைகள் செயலிழந்து போய்விடும். இன்று நாங்கள் பார்க்கிறோம், உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த இணையதளமாக இருந்தாலும் அல்லது தொலைக்காட்சியாக இருந்தாலும் வானொலியாக இருந்தாலும் தொலைபேசி சேவையாக இருந்தாலும் இவைகள் எல்லாம் ஒளியலைகளை மையமாக வைத்துத்தான் உலகத்திலே இந்த தொழில்நுட்பம் கட்டியெழுப்பப்பட்டிருக்கிறது. இன்று கியாமத்துடையால் நெருங்கக்கூடிய நேரத்திலே இயற்கை அனர்த்தங்கள் ஏற்படும் என்றும் நபி அவர்கள் ஹதீஸ்களிலே சொல்லியிருக்கிறார்கள். அந்த சூரியனிலே இருந்து காந்த புயல்கள் வீச ஆரம்பிக்கும், அந்த சூரியனிலே இருந்து மிக பெரும் கொந்தளிப்புகள் வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த காந்த புயலின் காரணமாக, சூரியனுடைய காந்த சக்தியின் மூலமாக இந்த பூமியுடைய வளிமண்டலம் பாதிக்கப்படும். அது மட்டுமல்ல, இன்று விஞ்ஞானிகளுடைய கருத்தும் இருக்கிறது, நீபுரு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கலம் இருக்கிறது, அந்த கல் பூமியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. பூமியுடைய சுற்றுப்பாதையை அந்த கல் ஊடறுத்து செல்லக்கூடிய நேரத்திலே பூமியில இருக்கக்கூடிய அந்த சக்திகள் எல்லாம் முறியடிக்கப்படும், பூமியுடைய வளிமண்டலம் பாதிக்கப்படுகிறது. பூமியுடைய காந்த சக்தியின் மூலமாக, ஒளி அலைகளின் மூலமாக கட்டியெழுப்பப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து தொழில்நுட்பங்களும் அதன் மூலமாக செயலிழந்து போய்விடும் என்று இந்த விஞ்ஞானிகளும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இவைகளின் அடிப்படையில் இந்த ஹதீஸிலே ரசூலுல்லாஹ் எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள், அந்த முஸ்லிம்கள் யுத்தத்தை முடித்துக் கொண்டதன் பின்னால் தங்களுடைய வாக்களை, வால் என்ற ஆயுதத்தை அவர்கள் பாதிப்பார்கள். ஏனைய நவீன ஆயுதங்கள் கிடையாது, அணுகுண்டுகள் கிடையாது. இவைகள் எல்லாம் அந்த கம்ப்யூட்டரை மையமாக வைத்து, அந்த சாதனத்தை மையமாக வைத்துத்தான் உலகத்திலே இன்று இருக்கக்கூடிய நவீன ஆயுதங்கள் அனைத்தும் அதன் மூலமாக இயக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, நவீன தொழில்நுட்பம் அனைத்தும் இன்று அந்த கம்ப்யூட்டரில் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. அது செயலிழந்து போகக்கூடிய நேரத்திலே உலகத்திலே இன்று இருக்கக்கூடிய நவீன தொழில்நுட்பங்கள் அனைத்தும் அப்படியே செயலிழந்து போய்விடும் என்று அறிஞர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே சொல்கிறார்கள், இந்த செய்தி முஸ்லிம்களுக்கு வரக்கூடிய நேரத்திலே இந்த செய்தியை கொண்டு வரக்கூடியவன் ஷைத்தானாக இருக்கிறான். முஸ்லிம்களுடைய சிந்தனைகளை சிதற வைக்க வேண்டும் என்பதற்காக முஸ்லிம்களுக்கு ஒரு செய்தியை சொல்வான். முஸ்லிம்கள் அவர்கள் ஆறுதலாக நிம்மதியாக ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே சைத்தான் ஒரு பிரகடனத்தை, ஒரு வதந்தியை பரப்புவான். சாமுடைய பிரதேசத்திலே தஜ்ஜால் வெளிப்பட்டு விட்டான், உங்களுடைய வீடுகளை அந்த தஜ்ஜால் கொள்ளையடிக்கிறான் என்று சொல்லக்கூடிய அந்த செய்தி முஸ்லிம்களுக்கு மத்தியில் பரத்தப்பட ஆரம்பிக்கும். இந்த செய்தியை கேட்டதோடு மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்வார்கள்? வந்திருக்கக்கூடிய இந்த வதந்தி, இந்த செய்தி உண்மையானதா பொய்யானதா என்பதனை சோதிப்பதற்காக பார்ப்பதற்காக 10 வீரர்களை அவர்கள் அனுப்புவார்கள். அவர்கள் குதிரையிலே பிரயாணம் செய்வார்கள். அந்த 10 வீரர்களும் 10 குதிரைகளில் தங்களுடைய பிரயாணத்தை ஆரம்பிப்பார்கள். நபி அவர்கள் ஹதீஸிலே சொன்னார்கள், இன்னி லா அரிஃபு அஸ்மாஹும் வஸ்மா அபாயஹும் வல்வான குயூலிஹும். அந்த தஜ்ஜாலுடைய செய்தி உண்மையானதா என்று அதனை பார்க்க செல்லக்கூடிய அந்த 10 வீரர்களுடைய பெயரும் எனக்கு தெரியும், அவர்களுடைய தந்தைமார்களுடைய பெயரும் எனக்கு தெரியும். அது மட்டுமல்ல, எந்த குதிரையில் அவர்கள் ஏறி பிரயாணிப்பார்களோ அந்த குதிரையின் நிறம் கூட எனக்கு தெரியும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் சொல்கிறார்கள். அவர்கள் போய் பார்ப்பார்கள், வந்திருக்கக்கூடிய இந்த செய்தி பொய்யானது, இது சைத்தானின் மூலம் பரப்பப்பட்ட ஒரு வதந்தியாகும் என்ற செய்தியை மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வந்து சொல்வார்கள். இதற்கு பின்னால் முஸ்லிம்களுக்கு உலகத்திலே விரோதிகள் கிடையாது, அந்த கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்களின் மூலம் ஒடுக்கப்படுவார்கள், மேற்குலகம் முஸ்லிம்களுடைய சக்தியின் மூலமாக வீழ்த்தப்படும். இதற்கு பின்னால் ஹதீஸ்களிலே வருகிறது, மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முஸ்லிம்களுடைய தலைவராக 7 வருடங்கள் கலீபாவாக அவர்கள் பதவியேற்றிருப்பார்கள். இந்த யுத்தத்தை முடித்துக் கொண்டதன் பின்னால் தங்களுடைய தலைநகரத்தை நோக்கி மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரயாணத்தை மேற்கொள்வார்கள். முஸ்லிம்கள் அந்த பலஸ்தீனிலே வாழ ஆரம்பிப்பார்கள். அந்த ஷாமுடைய பிரதேசத்திலே முஸ்லிம்கள் வாழ ஆரம்பிப்பார்கள். அந்த பலஸ்தீனுடைய பூமி, பைத்துல் மக்தஸுடைய அந்த பூமி முஸ்லிம்களுடைய தலைநகராக கட்டி எழுப்பப்படும். இந்த நேரத்தை நபி அவர்கள் சொன்னார்கள், இம்ரானு பைத்துல் மக்தஸ் ஹராபு யஸ்ரிப். இப்பொழுது பைத்துல் மக்தஸ் அந்த பலஸ்தீன் என்று சொல்லக்கூடிய அந்த பூமி அது வளமாக்கப்படக்கூடிய நேரத்திலே முஸ்லிம்கள் தங்களுடைய தலைநகராக அதனை ஏற்றுக்கொண்டதன் பின்னால் இங்கே இருக்கக்கூடிய மக்காவும் மதீனாவும் வீழ்ச்சி காண ஆரம்பிக்கும். மக்காவுடைய மதீனாவுடைய தெருக்கள் எல்லாம் வெறிச்சோடி போக ஆரம்பிக்கும். நபி அவர்கள் ஹதீஸில் சொன்னார்கள், எந்த அளவுக்கு என்றால் மஸ்ஜிதுல் நபவிக்கு உள்ளே மிருகங்கள் வரும், நாய்கள் வரும், மிருகங்கள் வரும், மஸ்ஜிதுல் நபவியுடைய மிம்பரிலே சிறுநீர் கழிக்கும், இதனை பார்ப்பதற்கு ஆள் கிடையாது, ஹரம் ஷரீபிலே இப்படியாக நடக்கும். இந்த அளவுக்கு மக்காவில் இருக்கக்கூடிய மதீனாவில் இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லிம்களும் அந்த ஷாமை நோக்கி பிரயாணத்தை அவர்கள் ஆரம்பித்திருப்பார்கள். ஏனென்றால் அங்குதான் முஸ்லிம்களுடைய தலைநகர் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது. மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அங்கே இருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் முஸ்லிம்கள் அங்கே வாழ ஆரம்பிப்பார்கள். இப்படியாக அந்த யுத்தங்களுக்கு பின்னால் 7 வருடங்கள் மிக நிம்மதியான காலமாக, மிக சொகுசான காலமாக முஸ்லிம்கள் மன அமைதியோடு வாழ ஆரம்பிப்பார்கள். இப்பொழுது அந்த காலத்திலே 7 வருடங்கள் முடியக்கூடிய அந்த தருவாயில் உலகத்திலே தஜ்ஜால் வெளிப்பட ஆரம்பிப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள், குராசான் என்ற அந்த பிரதேசத்திலே இருந்து இன்று உலகத்தின் வரைபடத்திலே மத்திய ஆசியா, உஸ்பெகிஸ்தான், கஜகிஸ்தான் போன்ற அந்த நாடுகள் இருக்கக்கூடிய அந்த குராசானுடைய பிரதேசத்திலே இருந்து தஜ்ஜால் வெளிப்பட ஆரம்பிப்பான். தஜ்ஜால் வெளிப்பட்டதோடு யூதர்கள் எதிர்பார்த்திருக்கக்கூடிய அவர்களுடைய தலைவர் அந்த தஜ்ஜாலாகத்தான் இருக்கிறான். யூதர்கள் அவனோடு சேர்ந்து கொள்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள், அதாவது அஸ்பஹான் என்ற நகரத்திலே இருந்து 70,000 யூதர்கள் அந்த தஜ்ஜாலுடைய படையிலே சேர்ந்து கொள்வார்கள். அஸ்பஹான் என்ற நகரம் இன்று ஈரானாக இருக்கக்கூடிய அந்த ஈரானுடைய மிக முக்கியமான நகரங்களில் ஒன்றாக அஸ்பஹான் என்ற அந்த நகரம் கருதப்படுகிறது. இன்று அந்த அஸ்பஹான் நகரத்திலே 50,000 யூதர்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அந்த நகரத்திலே இருந்து தஜ்ஜாலுடைய படையிலே கிட்டத்தட்ட 70,000 யூதர்கள் அந்த நகரத்திலே இருந்து தஜ்ஜாலை பின்துயர்ந்து செல்வார்கள். முஸ்லிம்களை அழிப்பதற்காக படையெடுத்து வர ஆரம்பிப்பார்கள். கண்ணியமானவர்களே, கிறிஸ்தவர்களோட யுத்தம் முடிந்துவிட்டது, இப்பொழுது முஸ்லிம்களுக்கும் யூதர்களுக்கும் மத்தியில் பயங்கரமான யுத்தம் நடக்க ஆரம்பிக்கிறது. அந்த கிறிஸ்தவ அந்த யூதர்களுடைய தலைவராக தஜ்ஜால் இருப்பான், முஸ்லிம்களுடைய தலைவராக மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருப்பார்கள். அந்த தஜ்ஜால் என்ன செய்வான், தன்னுடைய படையை கூட்டிக் கொண்டு உலகத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நகரமாக தன்னுடைய பிரயாணத்தை மேற்கொள்ள ஆரம்பிப்பான். இறுதியாக மதீனாவை நோக்கி அவன் வருவான். மதீனாவுக்குள்ளே நுழைய முடியாது, மக்காவுக்குள்ளே நுழைய முடியாது. ஹதீஸிலே ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மதீனாவை நோக்கி தஜ்ஜால் தன்னுடைய படையோடு தன்னுடைய பரிவாரங்களோடு வருவான். உகது மலையிலே ஏறி நின்று மஸ்ஜிதுல் நபவியை அவன் பார்ப்பான். பார்த்து தன்னுடைய அந்த யூதர்களை நோக்கி, தன்னுடைய படையை நோக்கி அந்த தஜ்ஜால் கேட்பான், இந்த வெள்ளை மாளிகை உங்களுக்கு தென்படுகிறதா என்று தன்னுடைய படையை நோக்கி அந்த தஜ்ஜால் கேட்பான். இந்த வாசகம் நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். தன்னுடைய படையை பார்த்து அந்த தஜ்ஜால் கேட்பான், இந்த வெள்ளை மாளிகை உங்களுடைய கண்களுக்கு தெரிகிறதா என்று தஜ்ஜால் கேட்பான். இந்த வார்த்தை எந்த அளவுக்கு உண்மையானது என்றால், கண்ணியமானவர்களே, இன்று நாங்கள் இணையதளத்திலே கூகுள் ஏற்றின் மூலம் மஸ்ஜிது நபவியை நாங்கள் எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்திலே வானத்திலே இருந்து அந்த கருப்பான பூமிக்கு நடுவிலே வெள்ளை வெளேர் என்று அந்த மஸ்ஜிது நபவி தெரிய ஆரம்பிக்கும். அந்த கூகுள் ஏற்றின் மூலம் நபி அவர்களுடைய அந்த வார்த்தை எந்த அளவுக்கு உண்மையானது என்பதனை எங்களால் விளங்கிக் கொள்ள முடிகிறது. மஸ்ஜிது நபவி வானத்திலே இருந்து அந்த சேட்டலைட்டின் மூலமாக நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்திலே வெள்ளையாக அந்த மஸ்ஜிது நபவி காட்சியளிக்கிறது. இதன் காரணமாகத்தான் அந்த தஜ்ஜால் கேட்பான், இந்த வெள்ளை மாளிகை உங்களுக்கு தென்படுகிறதா என்று அவன் தன்னுடைய படையிடத்திலே கேட்பான். கண்ணியமானவர்களே, என்றாலும் அந்த படையினால் மதீனாவுக்குள்ளே நுழைய முடியாது. மலக்குமார்கள் விரட்டி அடித்து விடுவார்கள். மதீனாவுக்கு பாதுகாவலர்களாக வாழேந்திய மலக்குமார்கள் இருப்பார்கள். அதற்கு பின்னால் அந்த தஜ்ஜாலுடைய படை முஸ்லீம்கள் தங்களுடைய முகாமையிட்டிருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய தலைநகர், அந்த கிலாபத்துடைய தலைநகர் பைத்துல் மக்தஸை நோக்கி, ஜெருசலம் நகரை நோக்கி இந்த படை அப்படியே திரும்பி செல்ல ஆரம்பிக்கும். தஜ்ஜாலுடைய படை அங்கே போய் முஸ்லீம்கள் எந்த மஸ்ஜிதிலே இருக்கிறார்களோ, எந்த மலையிலே முஸ்லீம்கள் இருக்கிறார்களோ அந்த இடத்தை அவர்கள் அப்படியே முற்றுகையிட்டுக் கொள்வார்கள். முஸ்லீம்கள் மிக பெரும் கஷ்டத்துக்கு ஆளாக்கப்படுவார்கள். மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தலைவராக இருப்பார்கள். என்றாலும் மிக பெரும் இக்கட்டான ஒரு நிலைமை முஸ்லீம்களுக்கு அந்த நேரத்திலே உருவாக ஆரம்பிப்போம். அந்த யூதர்களும் தஜ்ஜாலுடைய படையும் முஸ்லீம்களை சுற்றி வளைப்பார்கள், முற்றுகையிட்டிருப்பார்கள். முஸ்லீம்கள் மலையுச்சியிலே இருப்பார்கள், மஸ்ஜிதுக்குள்ளே இருப்பார்கள், வெளியே வர முடியாது. இந்த நேரத்திலே முஸ்லீம்கள் ஒரு முடிவுக்கு வருவார்கள், இதனை நாங்கள் விட்டுக் கொடுக்க கூடாது, முஸ்லீம்களை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தஜ்ஜாலாக இருந்தாலும் அவனோடு நாங்கள் யுத்தத்திலே இறங்க வேண்டும் என்று முஸ்லீம்கள் தயாராகிக் கொண்டிருப்பார்கள். அடுத்த நாள் காலையில் சுபவுடைய தொழுகைக்கு பின்னால் நாங்கள் யுத்தத்திலே இறங்குவோம், எங்களுடைய தாக்குதலை ஆரம்பிப்போம் என்று முஸ்லீம்கள் முடிவெடுத்திருப்பார்கள், மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் முடிவெடுத்திருப்பார்கள். கண்ணியமானவர்களே, அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே அடுத்த நாள் காலை சுபவுடைய நேரத்திலே தொழுகைக்காக இகாமத்து சொல்லப்படும் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுபவுடைய தொழுகையை நடாத்துவதற்காக முசல்லாவுக்கு வருவார்கள், முன்னால் வருவார்கள். அந்த நேரத்திலே நபி அவர்கள் சொன்னார்கள், இரண்டு மலக்குமார்களுடைய இறக்கைகளிலே கைகளை வைத்துக் கொண்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்திற்கு இறங்குவார்கள். அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிவப்பு நிறத்திலான இரண்டு ஆடைகளை அணிந்தவராக, மலக்குமார்களுடைய கைகளை பிடித்தவராக அந்த மஸ்ஜிதுடைய மினாராவிலே வந்து இறங்குவார்கள். இறங்கி வந்து மஸ்ஜிதுக்குள்ளே வருவார்கள். அவர்கள் வருகை தந்ததோடு முஸ்லீம்கள் சொல்வார்கள், நீங்கள் எங்களுக்கு தொழுகை நடத்த வேண்டும், நீங்கள் நபியாக இருக்கிறீர்கள். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அப்படியே தொழுகை நடத்த ஆரம்பித்தவர்கள் அப்படியே திரும்பி வர ஆரம்பிப்பார்கள். இதனை பார்த்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள், இல்லை, நான் உங்களுடைய சமூகத்தைச் சேர்ந்த ஒருவனாக வந்திருக்கிறேன், என்னால் உங்களுக்கு தொழுகை நடத்த முடியாது, முஸ்லீம்களுடைய தலைவராக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முதுகு பக்கத்திலே கையை வைத்து தள்ளுவார்கள். நீங்களே தொழுகையை நடத்த வேண்டும், உங்களுக்காகத்தான் இகாமத் சொல்லப்பட்டது என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள். இப்பொழுது சுபஹ்வுடைய தொழுகை அந்த நேரத்திலே முடிந்ததன் பின் அந்த இடத்திலே முடிந்ததன் பின்னால் முஸ்லீம்கள் மஸ்ஜிதை திறந்து கொண்டு வெளியே வந்து பார்த்தால் தஜ்ஜாலுடைய படை வெளியிலே காத்திருப்பார்கள். முஸ்லீம்களை அழிப்பதற்காக அவர்கள் தயாராகிக் கொண்டிருப்பார்கள். கண்ணியமானவர்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி இருக்கக்கூடிய செய்தி அந்த தஜ்ஜாலுக்கு தெரியாது. தஜ்ஜாலை கொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி விசேஷமாக வானத்திலே இருந்து நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறக்கப்பட்டிருக்கிறார்கள். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்டதும் ஓடி தண்ணீரிலே உப்பு எப்படி கரைகிறதோ தஜ்ஜால் கரைய ஆரம்பிப்பான். நபி அவர்கள் சொன்னார்கள், நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கண் பார்வை எந்த அளவுக்கு தூரத்திலே போய் படுகிறதோ அந்த தூரம் வரைக்கும் அவர்களுடைய மூச்சு காற்று வீச ஆரம்பிக்கும். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மூச்சு காற்று எந்த இடத்துக்கு போகிறதோ அந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எந்த காபிருக்கும் உயிர் வாழ முடியாது. அந்த அளவுக்கு மிகப்பெரும் சக்தியை நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான். இப்பொழுது முஸ்லிம்களுடைய படைக்கு தலைவராக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அந்த யூதர்களுடைய படைக்கு தலைவராக தஜ்ஜால் வந்திருக்கிறான். யூதர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையில் மிகப்பெரும் யுத்தம் வெடிக்க ஆரம்பிக்கிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் அந்த யூதர்களை காட்டி கொடுக்க ஆரம்பிக்கும். அந்த யூதர்கள் விரட்டி விரட்டி கொல்லப்படுவார்கள். அவர்கள் மலையின் பின்னால் போய் ஒளித்துக் கொள்வார்கள். அந்த மலை சொல்லும், முஸ்லிமே எனக்கு பின்னால் ஒரு யூதன் இருக்கிறான், அவரை வந்து நீ கொல்ல வேண்டும். மரத்துக்கு பின்னால் யூதர்கள் ஒளிவார்கள். அந்த மரம் சொல்லும், எனக்கு பின்னால் யூதன் இருக்கிறான், அவனை கொல்ல வேண்டும் என்று அந்த யூதர்கள் பூண்டோடு அழிக்கப்பட ஆரம்பிப்பார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், என்றாலும் அல்லவர்கத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மரத்தை தவிர இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சடப்பொருட்களும் அந்த யூதர்களை காட்டிக் கொடுக்க ஆரம்பிக்கும். வரக்கத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மரம் யூதர்களுடைய மரமாக இருக்கிறது. இன்று இஸ்ரேலிலே நாங்கள் பார்க்கிறோம், அந்த நாட்டிலே மர நடுகை திட்டம் என்ற அடிப்படையில் இந்த வரக்கத் என்று சொல்லப்படக்கூடிய இந்த மரத்தை ஆயிரக்கணக்கான மரங்களை அவர்கள் நாட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியும் ஒரு யுத்தம் நடக்க இருக்கிறது. அந்த யுத்தத்திலே எல்லா மரங்களும் எல்லா ஜடப்பொருட்களும் எங்களை காட்டிக் கொடுக்கும், ஆனால் இந்த மரத்தை தவிர என்று நபி அவர்கள் சொல்லியிருப்பது அவர்களுக்கு தெரியும். எனவே மர நடுகை திட்டம் என்ற பெயரிலே ஆயிரக்கணக்கான மரங்களை அவர்கள் நாட்டிக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இப்படியாக அந்த யூதர்கள் தேடி தேடி கொல்லப்படுவார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மூச்சு காற்று படக்கூடிய அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து காபிர்களும் கொல்லப்படுவார்கள். இப்படியாக அந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் தஜ்ஜாலை தேடி செல்வார்கள். தஜ்ஜால் ஓடிக்கொண்டே இருப்பான். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விரட்டி கொண்டே இருப்பார்கள். எதுவரைக்கும் என்றால் பாபு லுத் என்று சொல்லப்படக்கூடிய இன்று அந்த இடம் இஸ்ரேலிலே இருக்கிறது. இன்று அந்த இடத்திலே இஸ்ரேல் ஒரு ராணுவ முகாமை கட்டியிருக்கிறது. ஒரு ராணுவ மையத்தை இஸ்ரேல் இன்று அந்த இடத்திலே கட்டி வைத்திருக்கிறது. அந்த பாபு லுத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடத்துக்கு தஜ்ஜால் வந்ததோடு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து தஜ்ஜாலை கொலை செய்து விடுவார்கள். இதற்கு பின்னால் யூதர்களுடைய தொல்லையும் முடிந்து விடுகிறது. முஸ்லிம்களுக்கும் யூதர்களுக்கும் இடையில் நடந்த அந்த யுத்தத்திலே அந்த யூதர்கள் அப்படியே கொல்லப்பட்டு போவார்கள். கண்ணியமானவர்களே, கிறிஸ்தவர்கள் ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்டார்கள். என்றாலும் கிறிஸ்தவர்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்திற்கு வருவார்களோ அந்த நேரத்திலே உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களாக மாறிவிடுவார்கள். இன்று கிறிஸ்தவர்களுடைய மிக முக்கியமான நம்பிக்கை என்னவென்றால், வெகு சீக்கிரமாக இன்று நாங்கள் சேர்ச்சிகள் இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் ஒரு அறிவித்தல் பலகையை நாங்கள் பார்க்கிறோம். ஜீசஸ் மிக விரைவில் வர இருக்கிறார் என்று அவர்கள் ஆங்கிலத்திலே எழுதி வைத்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, நாங்களும் அதனைத்தான் சொல்கிறோம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் மிக விரைவில் வர இருக்கிறார்கள். வந்து என்ன செய்வார்கள் என்று அவர்களுக்கு தெரியாது. நபி அவர்களை சொல்லி வைத்தார்கள், கிறிஸ்தவ மதம் பூண்டோடு அழிக்கப்படும், சிலுவைகள் உடைக்கப்படும், பன்றிகள் கொந்தளிக்கப்படும் என்று நபி அவர்கள் ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள். கண்ணியமானவர்களே, நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகை தந்ததோடு அந்த கிறிஸ்தவர்கள் விளங்கிக் கொள்வார்கள், இவ்வளவு காலமும் நாங்கள் கடவுளாக கடவுளின் மகனாக நாங்கள் நினைத்து வணங்கிக் கொண்டிருந்தவர் இவர் கடவுள் கிடையாது, அந்த திருத்துவ கொள்கை பிழையானது என்ற அந்த உண்மையை கிறிஸ்தவர்கள் விளங்கிக் கொள்வார்கள். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபியாக ஏற்றுக் கொள்வார்கள், முஸ்லிம்களாக மாறிவிடுவார்கள். இந்த விஷயத்தை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிக் கொண்டிருக்கிறான். கியாமத்துடைய நாளைக்கு முன்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடவுளாக ஏற்றிருக்கக்கூடிய அனைத்து கிறிஸ்தவர்களும் இல்லா லயுமின நபிஹி, நபி அவர்களை ஏற்றுக் கொள்வார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சாதாரண மனிதன், அபதுல்லாஹி வ ரசூலு, அல்லாஹ்வுடைய அறிவை அல்லாஹ்வுடைய தூதர் என்ற விஷயத்தை கிறிஸ்தவர்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள். இருப்பார்கள். முஸ்லீம்களுக்கு எதிராக அந்த யூதர்கள் மாத்திரம் விரோதிகளாக இருப்பார்கள். அந்த தஜ்ஜாலோடு நடக்கக்கூடிய அந்த யுத்தத்திலும் அந்த யூதர்கள் பூண்டோடு அழிக்கப்படுவார்கள். கண்ணியமானவர்களே, இதற்கு பின்னால் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 40 வருட காலம் உலகத்திலே வாழ்வார்கள், முஸ்லிம்களை வழிநடத்துவார்கள். நபி அவர்கள் ஹதீஸிலே சொன்னார்கள், இந்த உலகத்திலே அப்படியான ஒரு காலம் இதுவரைக்கும் தோன்றி இருக்காது. அந்த அளவுக்கு நிம்மதியாக சந்தோஷமாக குதூகலமாக முஸ்லீம்கள் வாழ ஆரம்பிப்பார்கள். எந்த அளவுக்கு பரக்கத் பொழியப்படும் என்றால், வானம் தன்னுடைய பரக்கத்துடைய வாசல்களை திறக்க ஆரம்பிக்கும், பூமி தன்னுடைய பரக்கத்துடைய வாசல்களை திறக்க ஆரம்பிக்கும். எந்த அளவுக்கு என்றால், ஒரு மாதுளம் பழம் அந்த காலத்திலே மரத்திலே முளைக்கும், மரத்திலே தோன்றக்கூடிய அந்த மாதுளம் பழத்துடைய பிரமாண்டம் எப்படி இருக்கும் என்றால், நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த மாதுளம் பழம் முஸ்லிம்கள் சாப்பிடுவார்கள். சாப்பிட்டதன் பின்னால் அந்த மாதுளம் பழத்துடைய தோலை ஒரு கூடாரமாக அடித்து அதன் கீழால் முஸ்லிம்கள் நிழல் பெறுவார்கள். அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான படங்களை உலகத்திலே அல்லாஹ் உருவாக்க ஆரம்பிப்பான். மிக பெரும் சொகுசாக நிம்மதியாக சந்தோஷமாக மன அமைதியோடு முஸ்லிம்கள் வாழ ஆரம்பிப்பார்கள். இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்வான், நபியே, இப்பொழுது நான் உலகத்துக்கு ஒரு கூட்டத்தை அனுப்பப் போகிறேன். யஜூஜ் மஜூஜ் என்று சொல்லப்படக்கூடிய பயங்கரமான ஒரு கூட்டத்தை நான் அனுப்பப் போகிறேன். நீங்கள் அவர்களோடு யுத்தம் செய்ய முடியாது. தஜ்ஜாலோடு நீங்கள் யுத்தம் செய்திருக்கலாம், ஆனால் இவர்களோடு உங்களால் யுத்தம் செய்து வெற்றி கொள்ள முடியாது. எனவே நீங்கள் அந்த பலஸ்தீனிலே இருக்கக்கூடிய அந்த தூர் சீனா மலை, அந்த மலையிலே நீங்கள் பாதுகாப்பாக ஒளிந்து கொள்ளுங்கள். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தோழர்களோடு அந்த மலையிலே ஒளிந்து கொள்வார்கள். அந்த யஜூஜ் மஜூஜ் முழு உலகத்தையும் ஆக்கிரமிப்பார்கள். முழு உலகத்தையும் தங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் அவர்கள் கொண்டு வருவார்கள். கடைசியிலே பேசிக் கொள்வார்கள், இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களையும் நாங்கள் கொன்றொழித்து விட்டோம். இந்த உலகம் எங்களது கைகளிலே இருக்கிறது. இதற்கு அடுத்த கட்டமாக விண்ணுலகத்தையும் எமது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்கள் தங்களுடைய ஈட்டிகளின் மூலமாக அம்புகளின் மூலமாக வானத்தை நோக்கி அவர்கள் எரிய ஆரம்பிப்பார்கள். அல்லாஹ் மலக்குமார்களுக்கு சொல்வான், மலக்குமார்களே, வரக்கூடிய ஈட்டிகளையும் அம்புகளையும் பிடித்து அதனுடைய நுனிப்பகுதியில் இரத்தத்தை தோய்த்து நீங்கள் கீழே திருப்பி அனுப்புங்கள். இப்பொழுது அந்த அம்புகளும் ஈட்டிகளும் இரத்தம் தோய்ந்ததாக திரும்பி வரக்கூடிய நேரத்திலே இவர்கள் நினைப்பார்கள், வானத்திலே உள்ளவர்களையும் நாங்கள் வெற்றி கொண்டு விட்டோம், இந்த அகிலத்திலே எங்களை விட்டால் ஆள் கிடையாது என்ற இருமாப்போடு அந்த அந்த யஜூஜ் மஜூஜ் அந்த கூட்டத்தினர்கள் உலகத்திலே அநியாயம் செய்ய ஆரம்பிப்பார்கள். நபி அவர்கள் ஹதீஸிலே சொன்னார்கள், ஒரு ஆட்டை அவர்கள் அந்த யஜூஜ் மஜூஜ் அந்த கூட்டத்தினர் நடந்து வரும் பொழுது ஒரு ஆறு முன்னால் குறுக்கிட்டால் அவர்கள் கப்பலிலே பிரயாணம் செய்ய மாட்டார்கள், தோணியிலே பிரயாணம் செய்ய மாட்டார்கள். அந்த ஆற்றை கடக்க வேண்டும் என்பதற்காக அந்த ஆற்றை குடித்து முடித்து விடுவார்கள். அந்த ஆற்றை குடித்ததன் பின்னால் அந்த இடத்தை அவர்கள் கடந்து வருவார்கள். இந்த அளவுக்கு மிகப்பெரும் சக்திகளை கொண்ட ஒரு படைப்பிடமாக அவர்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, இப்பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வார்கள், மிக பெரும் சிரமமாக இருக்கிறது, கஷ்டமாக இருக்கிறது, இவர்களை அழிக்க வேண்டும். உடனடியாக அந்த யஜூஜ் மஜூஜ் அந்த கூட்டத்தினருக்கு மத்தியில் ஒரு விதமான வைரஸ் பரவ ஆரம்பிக்கும். நபி அவர்கள் சொன்னார்கள், அவர்களுடைய கழுத்து பகுதியிலே இருந்து அதனை தாக்கக்கூடிய உடம்பை தாக்கி அழிக்கக்கூடிய ஒரு விதமான வைரஸ் பரவ ஆரம்பிக்கும். உடனடியாக ஒரே நேரத்திலே எல்லோரும் கொல்லப்பட்டு போவார்கள். இதற்கு பின்னால் ஒரு மழை பெய்யும். அந்த மழையின் மூலமாக முழு பூமியும் சுத்தமாக ஆக்கப்படும். இதற்கு பின்னால் முஸ்லிம்கள் நிம்மதியாக வாழ ஆரம்பிப்பார்கள். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அதற்கு பின்னால் மரணிப்பார்கள். கண்ணியமானவர்களே, இப்படி காலம் சென்று கொண்டிருக்கும் பொழுது உலகத்திலே முஸ்லிம்களும் இருப்பார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொள்ளாத காபிர்களும் இருப்பார்கள். அவர்களுடைய மரணத்திற்கு பின்னால் கொஞ்ச காலம் செல்லக்கூடிய நேரத்திலே இந்த உலகத்துடைய முடிவுக்கான மிக பெரும் அடையாளம் வெளிப்பட ஆரம்பிக்கும். அதுதான் முஸ்லிம்களும் காபிர்களும் ஒரு நாள் இரவு தூங்குவார்கள். தூங்கி எழும்பக்கூடிய நேரத்திலே வளமையாக எந்த பகுதியிலே இருந்து சூரியன் உதிக்குமோ அந்த பகுதியிலே அல்லாமல் மேற்கு திசையிலே இருந்து சூரியன் உதிக்க ஆரம்பிக்கிறது. இப்படி சூரியன் உதித்ததோடு எல்லா காபிர்களும் விளங்கிக் கொள்வார்கள். உலகம் முடிய போகிறது, உலகம் அழிக்கப்பட போகிறது, எல்லோரும் ஈமான் கொள்ள ஆரம்பிப்பார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், எப்பொழுது உலகத்திலே சூரியன் மேற்கிலே இருந்து உதித்து விட்டதோ அதற்கு பின்னால் யாருடைய தௌபாவும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நீ ஒரு பாவியாக இருந்தால் பாவியாகவே மரணிக்க வேண்டும், காபிராக இருந்தால் காபிராக மரணிக்க வேண்டும். அதற்கு பின்னால் யாருடைய தௌபாவும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். கண்ணியமானவர்களே, சூரியன் உதித்ததன் பின்னால் லுஹாவுடைய நேரம் வரக்கூடிய நேரத்திலே லுஹருடைய நேரத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே தாபத்துல் அர்த் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பிராணி ஒரு இடத்திலே இருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். அந்த பிராணி வெளிவந்து உலகத்திலே காபிர்கள் யார், முஸ்லீம்கள் யார் என்று ஒரு விதமான அடையாளத்தை அவர்களுடைய முகத்திலேயும் மூக்குடைய பகுதியிலே இருந்து இப்படியாக ஒரு கோட்டை அந்த மிருகம் முஸ்லீம்களுடைய முகத்திலும் காவிர்களுடைய முகத்திலும் அது இட ஆரம்பிக்கும். அதற்கு பின்னால் காவிர்களாக இருக்கக்கூடியவர்கள் காவிர்களாகவே இருப்பார்கள், முஸ்லீம்களாக இருக்கக்கூடியவர்கள் முஸ்லீம்களாகவே இருப்பார்கள். கண்ணியமானவர்களே, இதற்கு பின்னால் உலகம் அழிக்கப்படக்கூடிய அந்த நேரம் வரப்போகிறது. இப்பொழுது அல்லாஹ் என்ன செய்வான், உலகம் அழிக்கப்படக்கூடிய அந்த நேரத்தை அந்த பயங்கரத்தை முஸ்லீம்கள் சந்திக்க கூடாது, முஸ்லீம்களால் தாங்கிக் கொள்ள முடியாது, அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு காற்றை அல்லாஹ் அந்த காற்று முஸ்லீம்களுடைய மேனிகளிலே படக்கூடிய நேரத்திலே எல்லா முஸ்லீம்களும் இயற்கையாக மரணம் அடைவார்கள், அவர்கள் மரணித்து போய்விடுவார்கள். இதற்கு பின்னால் முதலாவது சூர் ஊதப்பட ஆரம்பிக்கும். இந்த பூமி சுக்குநூறாக இந்த பூமி அப்படியே மாற்றப்பட ஆரம்பிக்கும். சூரியன் தன்னுடைய பிரகாசத்தை இழந்துவிடும். நட்சத்திரங்கள் அந்த நட்சத்திரங்கள் வானத்திலே இருந்து விழ ஆரம்பிக்கும். கடல் கொந்தளிக்க ஆரம்பிக்கும், அந்த கடல் கொதிக்க ஆரம்பிக்கும், பூமி வெடிக்க ஆரம்பிக்கும். மிக பயங்கரமான அனர்த்தங்கள் உலகத்திலே நடக்க ஆரம்பிக்கும். இதன் மூலமாக உலகம் அப்படியே அழிக்கப்படுகிறது. கண்ணியமானவர்களே, எமது மார்க்கம் உலகம் எப்படி அழிக்கப்படும் என்பதற்கான கட்டம் கட்டமாக வருடம் வருடமாக எங்களுக்கு நிகழ்வுகளை சொல்லி தந்திருக்கிறது. இதனை நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம். இந்த இடத்திலே சொல்லி சொல்லப்பட்ட அனைத்து கருத்துக்களும் கண்ணியமானவர்களே, இவைகள் கற்பனை கதைகள் அல்ல, மீடியாக்களில் வந்த கதைகள் அல்ல, பத்திரிகைகளில் வந்த கதைகள் அல்ல, ஹதீஸ்களிலே நபி அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். ஹதீஸ்களை ஒவ்வொன்றாக ஆதாரம் காட்டினால் நேரம் அதிகமாக செல்லும் என்ற அடிப்படையில் சுருக்கமாக விஷயம் மாத்திரம் ஞாபகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இமாம் முஸ்லிம் அவர்கள் தன்னுடைய கிதாபிலே இமாம் அஹ்மது பின் ஹம்பல், இமாம் திர்மிதி, இமாம் இப்னு மாஜா, இமாம் இப்னு கதீர் போன்ற உலமாக்கள் தங்களுடைய நூல்களிலே மிக விரிவாக கியாமத்துடைய நாளின் அடையாளங்களை எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, எமது மார்க்கம் எங்களுக்கு இதனை சொல்லி தந்திருக்கிறது. எனவே இன்று மீடியாக்களும் யூத கிறிஸ்தவர்களும் உலகம் அழியப் போகிறது, அடுத்த மாதம் அழியப் போகிறது, 21ஆம் திகதி அழியப் போகிறது என்ற அவர்களுடைய பிரச்சாரங்களை நாங்கள் நம்ப வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. அவைகளை நாங்கள் ஜீரணிக்க தேவையில்லை. இன்னும் நீண்ட காலம் உலகம் அழிக்கப்படுவதற்கான நீண்ட கால எல்லை இருக்கிறது. மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் 7 வருடங்கள் இருப்பார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் 40 வருடங்கள் இருப்பார்கள், அதற்கு பின்னாலும் உலகம் இருக்கும் என்று ஹதீஸ்கள் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, என்றாலும் அந்த கியாமத்துடைய நாளைக்கு முன்னால் நாங்கள் தயாராகி கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் பக்கம் எமது நெருக்கத்தை நாங்கள் உண்டாக்கிக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த நவீன தொழில்நுட்பங்களையும் நவீன ஆயுதங்களையும் எங்களால் நம்பி வாழ முடியாது. அல்லாஹ்விலே நம்பிக்கை கொண்டவர்களாக உண்மையான யக்கீனையும் உண்மையான தவக்குலையும் உண்மையான தக்வாவையும் சுமந்த உண்மை முஸ்லிம்களாக உலகத்திலே நாங்கள் வாழ வேண்டும். இதன் மூலமாகத்தான் கியாமத்துடைய நாளைக்கு முன்னால் நடக்கக்கூடிய பயங்கரமான குழப்பங்களிலே இருந்து எங்களால் எங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே உண்மை முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வா ஆகிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
For more lectures, visit slhub.com.